அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை அரையாண்டு தேர்வு 2023-2024. தமிழ் ஆண்டு 11. புலன்மொழி வளத்தேர்வு. கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். இத்தேர்வு ஆனாப்பகுதி ஆவண்ணாப்பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். உங்களுக்கு தரப்படும் நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்படும். அணியம் செய்யுங்கள். முதலில் ஆனாப்பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆனாப்பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்படுகிறது. இலக்கிய திறனாய்வானது கடந்த நூற்றாண்டில் அறிவியல் சார்ந்த மொழித்துறையாக உருவெடுத்துள்ளது. எமது பழம் தமிழ் இலக்கியங்களின் சிறப்பை வெளிப்படுத்தவும் இக்கால இலக்கியங்களின் போக்கை அறியவும் பிற இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கவும் இத்திறனாய்வு பெரிதும் துணை செய்கிறது. இலக்கியங்களை படிப்பதற்கான தூண்டுதலை செய்யும் ஊக்கி இலக்கிய திறனாய்வாகும். ஒரு நல்ல திறனாய்வாளனின் பண்பு படைப்பாளியின் உற்ற தோழனாக இருப்பதும் படைப்புக்கு தோழமை உணர்வை காட்டுவதும் ஆகும். திறனாய்வாளன் எந்த வகையான இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் பொருள், கட்டமைப்பு, நோக்கம் முதலியவற்றை சொல்கிறான். மேலும் அதனுடைய சுவை, தனித்தன்மை, படைப்பாளியின் தனிப்பட்ட திறன், ஆளுமை ஆகியவற்றையும் சொல்கிறான். அவ்வாறு சொல்லும்போது காணப்படுகின்ற நேர்மையான அணுகுமுறைகள் படைப்பாளியை மேலும் ஊக்குவிக்கின்றன. இத்தகைய திறனாய்வுகளே பழந்தமிழ் இலக்கியங்களை வாழ வைக்கின்றன. சில இலக்கியங்கள் மிகச் சுருக்கமான நூற்பாக்களை கொண்டவை. ஆனால் அவற்றுக்கு எழுதப்பட்ட விளக்கமான உரைகள்தான் அந்த நூற்பாக்களை வாழ வைக்கின்றன. நூற்பாக்களை தழுவி விளக்கமளிக்கும் போது ஒரு பொதுவான இலக்கிய சூழலை அந்த உரைகள் பேணி வளர்க்கின்றன. இந்த நூற்பாக்கள் தாய்மை உடையவை என்றால் அவற்றின் உரைகள் செவிலிகளாக இருந்து நூற்பாக்களை பேணி காக்கின்றன எனலாம். இப்பொழுது ஆனாப்பகுதியின் உரைப்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு இரண்டு மணித்துளிகள் தரப்படுகிறது. இப்பொழுது ஆனாப்பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்படுகிறது. இலக்கிய திறனாய்வானது கடந்த நூற்றாண்டில் அறிவியல் சார்ந்த மொழித்துறையாக உருவெடுத்துள்ளது. எமது பழம் தமிழ் இலக்கியங்களின் சிறப்பை வெளிப்படுத்தவும் இக்கால இலக்கியங்களின் போக்கை அறியவும் பிற இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கவும் இத்திறனாய்வு பெரிதும் துணை செய்கிறது. இலக்கியங்களை படிப்பதற்கான தூண்டுதலை செய்யும் ஊக்கி இலக்கிய திறனாய்வாகும். ஒரு நல்ல திறனாய்வாளனின் பண்பு படைப்பாளியின் உற்ற தோழனாக இருப்பதும் படைப்புக்கு தோழமை உணர்வை காட்டுவதும் ஆகும். திறனாய்வாளன் எந்த வகையான இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் பொருள், கட்டமைப்பு, நோக்கம் முதலியவற்றை சொல்கிறான். மேலும் அதனுடைய சுவை, தனித்தன்மை, படைப்பாளியின் தனிப்பட்ட திறன், ஆளுமை ஆகியவற்றையும் சொல்கிறான். அவ்வாறு சொல்லும்போது காணப்படுகின்ற நேர்மையான அணுகுமுறைகள் படைப்பாளியை மேலும் ஊக்குவிக்கின்றன. இத்தகைய திறனாய்வுகளே பழந்தமிழ் இலக்கியங்களை வாழ வைக்கின்றன. சில இலக்கியங்கள் மிகச் சுருக்கமான நூற்பாக்களை கொண்டவை. ஆனால் அவற்றுக்கு எழுதப்பட்ட விளக்கமான உரைகள்தான் அந்த நூற்பாக்களை வாழ வைக்கின்றன. நூற்பாக்களை தழுவி விளக்கம் அளிக்கும் போது ஒரு பொதுவான இலக்கிய சூழலை அந்த உரைகள் பேணி வளர்க்கின்றன. இந்த நூற்பாக்கள் தாய்மை உடையவை என்றால் அவற்றின் உரைகள் செவிலிகளாக இருந்து நூற்பாக்களை பேணி காக்கின்றன எனலாம். நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி ஒலிக்கப்படுகிறது. ஆண்டு 11 கல்வி கற்கும் அமுதாவும் மகிழினியும் இலக்கிய திறனாய்வு பற்றிய ஒப்படை ஒன்று செய்வதற்காக உரையாடுகின்றனர். வணக்கம் மகிழினி.
வணக்கம் அமுதா. எப்படி, நலமா?
ஓம் மகிழினி, நான் நலம். நீ எப்படி இருக்கிறாய்?
நானும் நலமாக இருக்கிறேன். இன்று இலக்கிய திறனாய்வு பற்றி வகுப்பில் ஆசிரியர் சிறப்பாக விளக்கம் கொடுத்திருந்தார். பல இலக்கிய எழுத்தாளர்கள் புதுப்பா, சிறுகதை, புதினம் முதலிய துறைகளில் படைப்பாளிகளாகவும் அதேவேளை திறனாய்வாளர்களாகவும் திகழ்ந்துள்ளார்கள். அவர்களுள் எவரை பற்றியாவது நீ அறிந்திருக்கிறாயா?
நான் அறிந்தவர்களுள் சுப்பிரமணிய பாரதியாரின் திறனாய்வு பற்றி படித்திருக்கிறேன். பாடல் எழுதுவதில் வல்லவராகவே அறியப்பட்டு வருபவர் பாரதியார். அது மட்டுமல்ல, அவர் செய்தித்தாள் ஆசிரியராகவும் கட்டுரையாளராகவும் விளங்கினார். அவர் இலக்கியம் பற்றிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் என்பது பலருக்கு வியப்பாக இருக்கும்.
சரியாக சொன்னாய் அமுதா. இலக்கியத்தை பற்றி பாரதியாருக்கு சில கணிப்புகள் உண்டு. பாட்டுத் திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேணும் என்றபோது இலக்கியத்தின் நோக்கம் பற்றிய கணிப்பும், யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், இளங்கோவைப் போல், வள்ளுவனைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொல்லும்போது ஒரு மதிப்பீடும் வெளிப்படுகின்றன.
ஆனால் நீ குறிப்பிட்டவற்றிலும் பார்க்க சிறப்பாக சில கட்டுரைகளிலே கலை இலக்கியங்கள் பற்றி அவர் விரிவாகவும் அழுத்தமாகவும் பேசியிருக்கிறார்.
உனக்கு தெரியுமா, 1916 அவர் யப்பானிய கைக்கு கவிதை பற்றி எழுதியிருக்கிறார். சுருங்கச் சொல்லி விளங்க உரைக்கும் அதன் செறிவை திருக்குறளோடு ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார் என்றார். அது வரவேற்கப்பட வேண்டிய விளக்கம் இல்லையா?
சில கைக்கு கவிதைகளை மொழிபெயர்த்துள்ளார் என்பதையும் நான் படித்திருக்கிறேன். அத்துடன் அந்த கவிதைகளை திறனாய்வு செய்திருக்கிறார். உனக்கு தெரியுமா மகிழினி, யப்பானிய கவிதை பற்றி முதன் முதலில் சொன்னவர் பாரதியாரே.
அப்படியா அமுதா? பாரதியார் பற்றிய இந்த விளக்கத்தை நான் இப்போதுதான் அறிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நான் போய் வருகிறேன்.
நன்றி, நானும் போய் வருகிறேன். இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 மணித்துளிகள் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்படுகிறது. ஆண்டு 11 கல்வி கற்கும் அமுதாவும் மகிழினியும் இலக்கிய திறனாய்வு பற்றிய ஒப்படை ஒன்று செய்வதற்காக உரையாடுகின்றனர். வணக்கம் மகிழினி.
வணக்கம் அமுதா. எப்படி, நலமா?
ஓம் மகிழினி, நான் நலம். நீ எப்படி இருக்கிறாய்?
நானும் நலமாக இருக்கிறேன். இன்று இலக்கிய திறனாய்வு பற்றி வகுப்பில் ஆசிரியர் சிறப்பாக விளக்கம் கொடுத்திருந்தார். பல இலக்கிய எழுத்தாளர்கள் புதுப்பா, சிறுகதை, புதினம் முதலிய துறைகளில் படைப்பாளிகளாகவும் அதேவேளை திறனாய்வாளர்களாகவும் திகழ்ந்துள்ளார்கள். அவர்களுள் எவரை பற்றியாவது நீ அறிந்திருக்கிறாயா?
நான் அறிந்தவர்களுள் சுப்பிரமணிய பாரதியாரின் திறனாய்வு பற்றி படித்திருக்கிறேன். பாடல் எழுதுவதில் வல்லவராகவே அறியப்பட்டு வருபவர் பாரதியார். அது மட்டுமல்ல, அவர் செய்தித்தாள் ஆசிரியராகவும் கட்டுரையாளராகவும் விளங்கினார். அவர் இலக்கியம் பற்றிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் என்பது பலருக்கு வியப்பாக இருக்கும்.
சரியாகச் சொன்னாய் அமுதா. இலக்கியத்தை பற்றி பாரதியாருக்கு சில கணிப்புகள் உண்டு. பாட்டுத் திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேணும் என்றபோது இலக்கியத்தின் நோக்கம் பற்றிய கணிப்பும், யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், இளங்கோவைப் போல், வள்ளுவனைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொல்லும்போது ஒரு மதிப்பீடும் வெளிப்படுகின்றன.
ஆனால் நீ குறிப்பிட்டவற்றிலும் பார்க்க சிறப்பாக சில கட்டுரைகளிலே கலை இலக்கியங்கள் பற்றி அவர் விரிவாகவும் அழுத்தமாகவும் பேசியிருக்கிறார்.
உனக்கு தெரியுமா, 1916 அவர் யப்பானிய கைக்கு கவிதை பற்றி எழுதியிருக்கிறார். சுருங்கச் சொல்லி விளங்க உரைக்கும் அதன் செறிவை திருக்குறளோடு ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார் என்றார். அது வரவேற்கப்பட வேண்டிய விளக்கம் இல்லையா?
சில கைக்கு கவிதைகளை மொழிபெயர்த்துள்ளார் என்பதையும் நான் படித்திருக்கிறேன். அத்துடன் அந்த கவிதைகளை திறனாய்வு செய்திருக்கிறார். உனக்கு தெரியுமா மகிழினி, யப்பானிய கவிதை பற்றி முதன் முதலில் சொன்னவர் பாரதியாரே.
அப்படியா அமுதா? பாரதியார் பற்றிய இந்த விளக்கத்தை நான் இப்போதுதான் அறிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நான் போய் வருகிறேன்.
நன்றி, நானும் போய் வருகிறேன். நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.